நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 29 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், ஜெனீவா தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டாலும் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் தண்டனைக்கு உள்ளாக மாட்டார்கள் என அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியுள்ளவை, ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆஜராகியுள்ள செய்திகள், பதுளை மாவட்டம் மீரியாபெத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் உயிரிழந்து ஓராண்டு ஆகும் நிலையில் அது குறித்த ஒரு பார்வை, இந்தியாவில் பலர் அரச விருதுகளை திருப்பி அளித்து வருவது ஏன் என்பது குறித்து பத்திரிகையாளர் என் ராமின் பேட்டி,
இது வெறும் ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் இல்ல, இந்த பிஜேபி பதவியில இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கட்டமாக இருக்கு. ஏன்னா ஒண்ணும் செய்யறது இல்ல, மோடி எப்போது இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாலும் ரொம்ப டிலே ஆகுது, நடவடிக்கை எடுக்கவில்லை.
நீண்ட காலத்திற்கு பிறகு சீனா தனது ஒரு குழந்தை கொள்கையை தளர்த்தியுள்ள செய்தி, இன்ன பிற தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சீனா பல தசப்தங்களாக நடைமுறையில் வைத்திருந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை என்ற கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக ஷின்ஷுவா செய்தி நிறுவனம் கூறுகிறது. இனி எல்லாம் தம்பதியினரும் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையொன்றை மேற்கோள் காட்டி அரசு செய்தி நிறுவனமான ஷின்ஷுவா கூறுகிறது. இது தொடர்பில் அந்நாட்டு மக்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர்.
不过我觉得在家庭条件允许的情况下生二胎是个好的，也可以对中国这个因为急速的老龄化。சீனாவில்
குழந்தை பெறுபேறு விகிதத்தை குறைக்கவும் மக்கள் தொகை அதிகரிப்பு விகிதத்தை மட்டுப்படுத்தவும் இந்த சர்ச்சைக்குரிய கொள்கை தேசிய அளவில் 1979 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது.
ஐரோப்பிய பாராளுமன்றத்தினால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் சஹாரவ் மனித உரிமைகள் விருது இந்த முறை சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு வலைப்பு பதிவரான ராய்ஃப் படாவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீ சவுதி லிபரல்ஸ் என்ற ஒரு இணையதளத்தின் ஆசிரியரான படாவி பேச்சு சுதந்திரத்திற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தவர் ஆவார். இஸ்லாமிய விழுமியங்களை நிந்தித்திருந்தார் என்று தெரிவித்து கடந்த ஆண்டு அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 கசையடிகளும் வழங்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இவர் விருதை பெற உதவும் வகையில் அவரை விடுதலை செய்யுமாறு சவுதி அரேபியாவிடம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கோரியுள்ளார்.
Ich fordere hiermit den König von Saudi-Arabien auf, Herrn Badawi unverzüglich zu begnadigen.
இவருக்கு வழங்கப்பட்டிருந்த குறித்த தண்டனை சர்வதேச ரீதியாக சீற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கசையடி முழுவதும் வழங்கப்பட்டிருக்கவில்லை.
சிரியாவில் நடைபெற்று வரும் மோதல்களை தீர்க்க வியன்னாவில் ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதேவேளை, சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளருக்கான தனது ஆதரவை அதிகரிக்கப் போவதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிரிய அதிபர் அசாத்தை அரசியல் ரீதியாகவோ அல்லது படை நடவடிக்கை மூலம் கட்டாயமாகவோ வெளியேற்றுவதை உறுதிப்படுத்துவதற்கும் அங்கு ஆட்சியின் சமநிலையை பேணுவதற்கும் இது இன்றியமையாததொன்றாக இருப்பதாக சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அடேல் அல் ஜுபைர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். சிரியா, ஈராக் மற்றும் ஏமனில் உள்ள முஸ்லிம்கள் ரத்தம் சிந்த சவுதி அரேபியாவே காரணமாக இருப்பதால் வியன்னாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க சவுதி அரேபியாவுக்கு தகுதி இல்லை என சிரிய அரசாங்கம் கூறியுள்ளது.
இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா இடையே வளத்துக்கான ஒரு புதிய ஒத்துழைப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரியுள்ளார். ஆப்பிரிக்காவிலிருந்து 50-க்கும் அதிகமான நாடுகளின் தலைவர்கள் டெல்லியில் பங்கு பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே மோடி இதனை வலியுறுத்தியுள்ளார்.
ஆப்பிரிக்கா, like the rest of the developing world, has its development challenges.
டெல்லியில் நடைபெற்ற இந்திய ஆப்பிரிக்க உச்சிமாநாட்டில் இருதரப்பிற்கும் இடையேயான வர்த்தகத்தை மேலும் அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. உலகில் உள்ள மக்கட்தொகையில் மூன்றிலொரு பகுதியினரின் கனவுகள் ஒரே கூரையின் கீழ் இப்போது ஒருங்கிணைந்துள்ளன என்று மோடி அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். உலக விஷயங்களில் இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஒரே குரலில் பேச வேண்டுமென்றும் அதில் ஐநா சீரமைப்பும் அடங்கும் என்றும் மோடி அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடையே தெரிவித்தார்.
ஈராக் போரின் போது பணியாற்றியவர்கள் மற்றும் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரன் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட சில்கொட் அறிக்கை அடுத்த வருடம் ஜூன் மாதத்திற்குள் வெளியிடப்படாமைக்கு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இந்த விசாரணையின் கடைசி சாட்சி கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் தோன்றியிருந்தார். ரோஸ் ஜென்டல் என்பவரின் மகன் ஈராக்கில் கொல்லப்பட்டதோடு இது மற்றொரு ஏமாற்றமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
காஷ்மீரில் மிகவும் முக்கியமாக தேடப்பட்டு வந்த ஆயுதக்குழு தளபதிகளில் ஒருவரை தாம் கொன்றுள்ளதாக இந்திய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீநகருக்கு தெற்கே சுற்றிவளைக்கப்பட்ட பின்னர் நடந்த இரவு நேர சண்டையில் பாகிஸ்தான் பிரஜையான காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கான லஷ்கர் இ தைபாவின் தளபதி அபு காசிம் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறினர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்தாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, பாதுகாப்பு படையினர் ஆகியோர் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்று இலங்கை அரசின் அமைச்சர் ஒருவர் இன்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
ஜெனீவா தீர்மானங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கைகளின் மூலம் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட பாதுகாப்பு படையினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினரும் கடத்துறை அமைச்சருமான மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜெனீவா தீர்மானங்கள் சம்பந்தமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அமைச்சர் மஹிந்த அமரவீர இதனை தெரிவித்துள்ளார்.
විදුලි කුට්ටුව පිළිබඳව කතා බහට ලක් වෙන පටන් ගන්නවා. නමුත් අද අපිට සතුටු වෙන්න පුළුවන්. අද වෙනකොට අපේ රටේ ඉන්න තිබුණු අවදානම
கடந்த காலத்தில் நாம் மின்சார கதிரை சம்பந்தமாக பேசி வந்தோம் என்று தெரிவித்த அமைச்சர் மஹிந்த அமரவீர, ஐநா அமைப்பு எமது நாட்டுக்கு எதிராக சர்வதேச விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருந்ததாக தெரிவித்தார். அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் எமது நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடைகள் போடப்பட்டு பாரிய பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் என்றும் தெரிவித்தார். இதன் காரணமாகவே 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் அமரவீர, இந்த அபாயத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த சகலரும் நன்றாக அறிந்திருந்தார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல் தற்போது ஓரளவு நீக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக எமக்கு திருப்தியடைய முடியும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் மஹிந்த அமரவீர. மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் அமரவீர, தற்போது எமது கட்சியின் சிலர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஜெனீவா தீர்மானங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தின் செயற்பாடுகளின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் பாதுகாக்கப்படுவார்கள் என்று தெரிவித்த அமைச்சர் மஹிந்த அமரவீர, யுத்தத்தில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் மஹிந்த அமரவீர, இலங்கை கடல் எல்லைகளை மீறும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அச்சுறுத்தல்களுக்கு தாங்கள் பீதியடைய மாட்டோம் என்று கடுமையாக சாடிய அமைச்சர் மஹிந்த அமரவீர, இலங்கை கடல் பிரதேசத்துக்குள் பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களின் படகுகள் உட்பட உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரித்தார்.
இதனிடையே ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வரும் இலங்கையின் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவரது அமைச்சரவையின் பேச்சாளராக இருந்த கெஹலிய ரம்புக்குவெல்ல மற்றும் வேறு சில பிரபலங்கள் ஆகியோர் இன்று விசாரணைக்காக சென்றிருந்தார்கள். இதுகுறித்து மீண்டும் கொழும்பிலிருந்து உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று மீண்டும் பாரிய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜரானார். ஆணைக்குழு விடுத்த உத்தரவொன்றுக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதி இன்று ஆஜராகியுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் அரச கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் சுயாதீன தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்த தவறியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டொன்று சம்பந்தமாக விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆணைக்குழு முன் அழைக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் இல்லை என்று மஹிந்த ராஜபக்ஷவின் தரப்பின் வழக்கறிஞர்கள் அண்மையில் ஆட்சேபனைகளை முன்வைத்தனர். இந்த ஆணைக்குழுவுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த வழக்கறிஞர்கள், எனவே சம்பந்தப்பட்ட ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் சட்ட விரோதமானதென்றும் தெரிவித்தனர். ஆனால் அந்த ஆட்சேபனைகளை நிராகரித்த ஜனாதிபதி ஆணைக்குழு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு தீர்மானித்தது. அதன் பின்னரே விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இன்று ஆணைக்குழு முன் ஆஜரானார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இன்று சுமார் 6 மணித்தியாலத்துக்கும் மேலாக ஆணைக்குழு முன் ஆஜராகி விசாரணைகளில் கலந்து கொண்டார். விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ.
அவசரம் மெத்தன தமாய் அப்படி காலே பாத்தீங்கன்னா காலே நீதிஞ்ச மாத்திருக்கே காலே அப்படியே காலே மட்ட வாங்கி அந்த மாற்றை கிசி கலந்துருவாக்கல்லே.
இந்த குற்றச்சாட்டுகளுடன் தனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று தெரிவித்தார். ஆணைக்குழு விடுக்கின்ற அழைப்பானை காரணமாகவே தான் ஆஜராகி வருவதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ இது ஒரு பலனற்ற விசாரணை என்றும் குற்றம் சாட்டினார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கை தலைநகர் கொழும்பில் இன்று மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் தேசிய உயர் டிப்ளமா பாடநெறியை கற்கும் மாணவர்கள் தமது பாடநெறியை கணக்கியல் பட்டதாரி பாடத்திற்கு சமமாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகோளை முன்வைத்து கொழும்பிலுள்ள உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தியபடி உயர்கல்வி அமைச்சை நோக்கி சென்று கொண்டிருந்த மாணவர்களை போலீசார் தடுக்க முற்பட்டதினால் அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து மாணவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் அவர்கள் மீது தண்ணீரையும் பீச்சி அடித்தனர். அங்கு நிலைமை மேலும் மோசமடைந்தமையினால் மாணவர்கள் கூடியிருந்த இடத்தை நோக்கி போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதையடுத்து ஏற்பட்ட கலவரத்தில் 39 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 மாணவிகளும் மாணவ பிக்குமார் இருவரும் அடங்குவர். மாணவர்கள் தமது கோரிக்கையை முன்வைப்பதற்காகவே உயர்கல்வி அமைச்சுக்கு வந்ததாகவும் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கும்படியும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் லஹிர் விஜயசேகர பிபிசிக்கு தெரிவித்தார்.
தமது டிப்ளோமா பாடநெறிக்கு பட்டதாரி பாடநெறிக்கு சமமான தகுதி ஏற்கனவே இருந்த நிலையில் மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் போது அந்த தகுதி ரத்து செய்யப்பட்டது. அந்த தகுதியை மீள வலியுறுத்தியே மாணவர்கள் அமைதியாக இன்று உயர்கல்வி அமைச்சு நோக்கி சென்றார்கள். மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியின் போது மாணவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது போன்று இன்றும் நடத்தப்பட்டுள்ளது. மாணவர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்ற போதிலும் உண்மையில் அவர்கள் அங்கிருந்து கடத்திச் செல்லப்பட்டுள்ளார்கள் என்றே கூற வேண்டும்
என்றார் லஹிர் விஜயசேகர. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக கொழும்பு ஓட் பிளேஸ் உட்பட அதனை அண்டிய பகுதிகளில் பெரும் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சரியாக ஓராண்டுக்கு முன்னர் இலங்கையின் பதுளை மாவட்டம் மீரியாபத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பலர் உயிரிழந்தார்கள். இன்று அங்கு அவர்களின் நினைவாக பிரார்த்தனைகள் அனுசரிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அப்பொழுது அங்கு சென்று வந்த நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் அந்நிகழ்ச்சிகளை திரும்பி பார்த்து இப்பொழுது நிலைமை எப்படி உள்ளது என்று ஆராய்கிறார்.
இலங்கையின் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தின் கொஸ்லாந்தை மீரியாபெத்தை என்ற இடத்தில் ஏற்பட்ட மண் சரிவு அனர்த்தத்தில் 37 பேர் பலியாகி ஒரு வருடம் நிறைவடைகின்ற போதிலும் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் நிரந்தர வீடுகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 75 குடும்பங்கள் முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்தன. 3 மாதங்களில் பாதுகாப்பான வேறொரு இடத்தில் அவர்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் என அப்போதைய அரசாங்கத்தினால் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். மீரியாபெத்தை மண் சரிவு அனர்த்தத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி அந்த இடத்தில் இன்று சமயக்கிரியுடன் கூடிய நினைவஞ்சலி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. மீரியாபெத்தை மண் சரிவு அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களில் 12 பேருடைய சடலங்களே மீட்கப்பட்டிருந்தன. இந்த அனர்த்தத்தில் தோட்ட மக்களின் குடியிருப்பு லயன்கள், இந்து ஆலயம் ஒன்று, பால் சேகரிக்கும் நிலையம் ஒன்று, சிறுவர் பராமரிப்பு நிலையம், தோட்ட அதிகாரிகளின் குடியிருப்புகள் என்பவற்றுடன் அந்த பகுதியில் வசித்து வந்த 75க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் உடைமைகள், ஆடு மாடுகள், கோழிகள் போன்ற வளர்ப்பு மிருகங்கள் என்பன மண்ணில் புதையுண்டு போயின. இந்த மண் சரிவு அனர்த்தத்தில் உயிர் தப்பிய குடும்பங்கள் மாக்கந்த தேயில தொழிற்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொட்டில் வீடுகளில் கடந்த ஒரு வருட காலமாக வசித்து வருகின்றன. அந்த குடும்பங்களில் முத்துசாமி ராமராஜ் அவர்களின் குடும்பமும் ஒன்று. மீரியபெத்தை மண் சரிவு அனர்த்தத்தின் போது தனது மனைவியை ராமராஜ் அவர்கள் இழந்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தோட்ட தலைவராகிய அவர் தனது 3 பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றார். ராமராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகள் குறித்து விவரம் கேட்டேன்.
தனித்தனி காமராக்கள் அடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தனித்தனி காமராக பெரிய 75 குடும்பமும் அழுந்து வருகின்றோம். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்றது, அதாவது டொய்லெட் வசதிகள் குறைவா இருக்குன்னு. 10 காமராக தான் வசதி வருவாங்க. அது ஒரு 8 பேர் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு காமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்க காமராக வந்து தற்போது வசதி வர முடியாத நிலைமை, பிள்ளைகள் படிக்க வைக்க முடியாது நிலைமை, இந்த மாதிரி பல பிரச்சனை இன்னல்களுக்கு முகம் கொடுத்து தான் அந்த இடத்துல வாழ்ந்து வரும்.
உங்களுக்கு வேறு இடத்துல நிரந்தர வீடுகள் அமைக்கிறதுக்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாங்களா?
இந்த 75 வீடு மனுஷர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு அமைத்து தருவதாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்மார்களும் பலரும் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு, அதற்கு பிறகு புதிய அரசாங்கத்தினூடாக இன்னொரு இடத்துல மக்கள் தன் என்ற இடத்துல தான் அடிக்கல் நாட்டப்பட்டு இப்பொழுது வீடு அவர்கள் அமைத்து தருவதாக கூறியிருக்கின்றார்கள். போன அரசாங்கத்துல வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த இடத்துல வந்து புதிய அரசாங்கம் வந்து இடத்தை மாற்றிருச்சு. அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே செய்யாம இன்னொரு இடத்துக்கு தான், மக்கள் தன் என்ற இடத்துக்கு தான் அந்த வீடு அமைப்பு திட்டத்தை அப்படியே மாற்றி கொண்டு போயிருக்கு. கொண்டு போயிட்டு அதுல தான் இப்ப 4 வீடுகளை முற்றுமுழுதா கட்டியிருக்காங்க. மற்ற வீடுகளுக்கு பவுண்டரிசன் போடப்பட்டிருக்கு. ஒரு 10 வீடுகள் லிண்டிங் மட்டத்துக்கு ஏற்றிருக்காங்க.
இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப எவ்வளவு காலத்துல அந்த வீடுகள் கட்டி முடியுமா?
இது சம்பந்தமா பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு பிரதேச லேக்கமுத்தமாவை சந்தித்த பிறகு பிரதேச லேக்கமுத்தமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் இருக்குன்றது இல்லையா என்று கூட இன்ன வரைக்கும் உறுதி கூறவில்லை. அது மட்டும் இல்லாமல் வீடுகள் கட்டி முடிப்பதற்கு இன்னும் காலம் தாமதம் எடுக்கும். இன்னொரு 5 மாதத்தில் கட்டு தருகிறோம், இல்லாட்டி 6 மாதத்தில் கட்டு தருகிறோம் என்று கூறுகலாம். ஆனா இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கும் தெரியவில்லை. பூவா மாகாண வீடு அமைப்பு மற்றும் நீர்வாடுகள் அமைப்பு வீதி அபிவிருத்தி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற செந்தில் தொண்டமான் அவர்களும் நாங்கள் இது சம்பந்தமா முறையிட்டிருந்தோம். அப்ப அவர் அதுக்கு பிறகு அந்த இடத்தை வந்து 2 நாளைக்கு முன்பு பார்வையிட்ட பிறகு ஜனாதிபதியுடனும் மற்றும் பிரதமர் அவர்களும் உரிய கவனத்துக்கு கொண்டு வந்து வெகு சீரத்து வீடுகளை கட்டி தருவதாக கூறியிருக்காங்க. அது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்
என்றார் ராமராஜ் அவர்கள். மண்சரிவு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிரந்தர வீட்டுத் திட்ட செயற்பாடுகள் குறித்து ஊவா மாகாண வீடமைப்பு குடிநீர் வளங்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்களின் கருத்தை அறிவதற்காக அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பல தடவைகள் முயன்ற போதிலும் அது பலனளிக்கவில்லை.
நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். மீரியாபெத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஓராண்டு ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் இன்னும் உரிய வகையில் சென்றடையவில்லை. அதில் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இன்னும் பழைய தொழிற்சாலை ஒன்றிலேயே தங்கியுள்ளதாக மலையக மக்களின் உரிமைகளின் செயற்பாட்டாளரான பாதிரியார் கீத பொன்கரன் கூறுகின்றார். அவருடன் உரையாடினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
அவர்கள் கிட்டத்தட்ட 79 வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார்கள். அதிலே 4 வீடு கட்டப்பட்டு ஓரளவுக்கு முடிந்திருக்கின்றது. ஆனால் அங்கே மக்கள் இனம் போகவில்லை. காரணம், அங்கே எண்ணல் கதவுகளும் போடப்படவில்லை. ஆமியம் பொருட்படுத்தார்கள். அவர்கள் தங்களுக்கு இவ்வளோதான் காசு கிடைத்தது, அதனுடையத்தான் அந்த அவ்வளோத்துடன் நிப்பாட்டிட்டோம். அவங்களுக்கு முதல் சொல்லப்பட்டது ஒவ்வொரு வீட்டுக்கும் 12 லட்சம் கொடுக்கப்படும். அந்த 12 லட்சத்துக்கு முன்னால் தனி வீடும் 7 பேச்சு காணியும் தனி டொய்லெட்டும் கட்டி கொடுக்கப்படும் சொல்ல பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு அந்த வீட்டுக்கு செலவழித்தது வந்து 5 லட்சம் தான் கூறப்படுகின்றது. மற்ற இன்னும் ஒரு 25 வீடுகளுக்கு அஸ்திவாரம் போடப்பட்டு அரைகுறையாக இருக்கின்றது.
மண் சரிவால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 மக்கள் தற்காலிக வீடுகளில் தங்கியிருந்தார்கள். சிலர் பழைய தொழிற்சாலை ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது?
இப்பொழுது இருக்கிற அந்த கேம்ப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பழைய ஃபேக்டரியை தான். அதை அடைச்சி குரூமாக்கி அதில் ஒவ்வொரு ரூமிலும் 2 குடும்பம் 3 குடும்பம் கூட இருக்கக்கூடிய அளவு கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட 79 குடும்பங்கள் அங்கே இருக்கின்றது. மற்றாக்கெல்லாம் தங்கள் சொந்த இடத்துக்கு போயிட்டார்கள்.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு சொந்தமாக காணி கொடுப்பதாகவும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாகவும் அரசாங்கம் அப்பொழுதே வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த புதிய அரசாங்கமும் கூட பதவிக்கு வந்த காலத்தில் தொடர்பான வாக்குறுதிகளை அளித்திருந்தது. அந்த மக்களுக்கு வீடு கொடுக்கிற நடவடிக்கைகள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன?
வீட்டுக்கு முதல் மக்கள் காணி வேணும். புதிய ஜனாதிபதி வந்தால் அப்புறம் கூட அவர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு 3 இடங்களில் உறுதி பத்திரம் கொடுக்கப்பட்டது. அதாவது உறுதி பத்திரம் வந்து அரசாங்கம் சொல்லிச்சது, அரசியல்வாதி சொன்னார்கள். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த பத்திரத்தில் வந்து சிங்களத்தில் 6 போய்ச்சென்றிருக்கின்றது, தமிழில் 7 போய்ச்சென்றிருக்கின்றது. கடைசியில் அந்த பத்திரத்தை பெரிய ஒரு மேடையில் வச்சு கொண்டு போய் பூர்வலமாக கொண்டு போய் கொடுத்தார்கள். அது ஒரு வெறும் கடதாசி தான், அது செல்லுபடியாகாது, அதோடு பதிவு செய்யப்படவில்லை. அப்புறம் நாங்கள் கேள்விப்படுறோம், இவர்களுக்கு இந்த காணி உறுதி கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் இவர்கள் அங்கே அந்த காணியில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். அவர்களுக்கு பிறகு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் இருக்கலாம். அவர்கள் பிள்ளை இல்லாவிட்டால் அந்த இடத்தை அவர் விற்க இயலாது, ஒன்றும் செய்யலாது. திருப்பம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும்.
மலையகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளோடு சேர்ந்து அரசாங்கத்திடம் ஒரு வீடமைப்பு தொடர்பான ஒரு திட்டங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த திட்டங்களுக்கு இப்போது என்ன நடந்திருக்கு?
அரசாங்கத்தில் வந்து ஒரு பதிலும் இல்லை. போன வருஷ பட்ஜெட்டில் 50,000 வீடு கட்டப்படும் வீடுன்னு சொல்ல 50,000 மாடி வீடு தான் தமிழில் பட்ஜெட்டில் இருந்தது. அதை பயந்து தான் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாடி வீடு வேணாமென்று மக்கள் மக்கள் எதிர்த்திட்டார்கள். ஏன்னா கட்டப்பட்ட மாடி வீடு இன்றைக்கு மக்கள் வாழ முடியாமல் இருக்கின்றது, ஒரு விதமான பிரயோசனம் இல்லாமல் இருக்கின்றது. அதிலும் பார்க்க முந்தைய இந்த லைன் ரூம் பெட்டர்னு சொன்னார்கள். அதனபடியாக தான் நாங்கள் இன்றைக்கு இவர்களிடம் சுக்கப்பது இந்த புதிய வீட்டு திட்டத்தின்கீழ் 20 பைஸ் காணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் அவர்கள் ஒரு வீட்டையும் கட்ட முடியும், பக்கத்தில் ஒரு தொழிலை கட்ட முடியும். மீரியாபத்திலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட 79 குடும்பங்கள் நாங்கள் சொன்னோமே, அதில் 20% பேர் தான் தோட்டத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. மற்ற ஒருத்தரும் தோட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை. அந்த தோட்டத்தில் பதிவு செய்யப்படாக்களுக்கு இன்றைக்கு வேலை கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு வந்து சுயதொழில் இருந்தன, சின்ன கடைகள், திருதியில் மாட்டு பண்ணை, மாட்டு பால் சேகரிக்கிறது எல்லாம் செய்தார் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல போதிய அளவு வசதியான காணி இருந்தது, போதியான தண்ணி இருந்தது, புல்லு வளர்க்குறதுக்கு தேவையான இடம் இருந்தபடியால் அந்த மக்கள் தாங்களாகவே வாழக்கூடிய சூழல் இருந்தது. இப்போ இந்த மக்கள் கேம்பில் அடைபட்டு பண்ண பிறகு அவளுக்கு ஒரு விதமான வருமானம் இல்லை.
மலையக மக்களின் உரிமைகளுக்காக செயல்பட்டு வரும் பாதிரியார் கீத பொன்கலன். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் அதிகரித்து வரும் சகிப்பு தன்மையற்ற சூழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மூத்த விஞ்ஞானியான பார்கவா தனக்கு அளிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை திருப்பி அளிப்பதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் தேசிய விருதுகளை திருப்பி அளிக்கும் பட்டியலில் எழுத்தாளர்கள், திரைப்பட துறையினரை தொடர்ந்து தற்போது விஞ்ஞானிகளும் இணைந்து கொண்டுள்ளனர். இந்திய அரசால் வழங்கப்படும் 3வது உயரிய விருதான பத்மபூஷன் விருதை திருப்பி அளிக்க முடிவெடுத்துள்ளதாக விஞ்ஞானி பி எம் பார்கவா தெரிவித்துள்ளார். முன்னர் இல்லாத அளவுக்கு கடந்த ஓராண்டில் நாட்டில் நடைபெற்று வரும் ஒரு சில நிகழ்வுகள் தம்மை காயப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள பார்கவா, அதன் காரணமாகவே இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கூறினார். குறிப்பாக வலதுசாரி இந்து அமைப்பான RSS இயக்கத்தின் அரசியல் அமைப்பான பாஜக RSS வழிகாட்டுதல்களின்படி செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக பார்கவா தெரிவித்தார். நான் பதிவு செய்ய விரும்புவது பல உள்ளன. ஒன்று மட்டுமல்ல, அதில் முதலாவது இந்திய அரசாங்கம் ஜனநாயக பாதையை மாற்றிக்கொண்டு மத ரீதியிலான வழியை தேர்வு செய்து ஹிந்து மத ஏதச்ச அதிகாரத்தை பரப்புகிறது என்றார் இந்திய விஞ்ஞானி பார்கவா. தமது எதிர்ப்பை தெரிவிக்க தன்னிடம் வேற எந்த ஆயுதமும் இல்லாத சூழலில்தான் இந்த விருதை திரும்ப அளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக நாடுகளில் இருந்து தான் 100 கணக்கான உயரிய விருதுகளை பெற்றுள்ள போதும் இந்திய அரசு தமக்கு வழங்கிய ஒரே விருது இது என்பதால் தனக்கு மிகவும் பிரியமான விருதாக இது விளங்கியதாகவும் அவர் BBC தெரிவித்தார். நாட்டில் வகுப்புவாத வெறுப்புணர்ச்சி அதிகமாகியுள்ளதாகவும் சகிப்புத்தன்மை குறைந்துள்ளதாகவும் குறை கூறி 100 கணக்கான இந்திய விஞ்ஞானிகள் இணையம் மூலமாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்றையும் அளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாகவே விஞ்ஞானி பி எம் பார்கவாவின் இந்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இவரை போலவே நாட்டில் பெருகி வரும் சகிப்புத்தன்மை இல்லாத சூழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல வரலாற்று ஆசிரியர்களும் குரல் எழுப்பியுள்ளனர். இதற்காக பேராசிரியர்கள் ரோமிலா தாப்பர், இர்ஃபான் ஹபீப், கே என் பணிக்கர், டி என் ஜா, AR வெங்கடாஜலபதி உள்ளிட்ட 59 இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் கையொப்பமிட்ட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவின் பன்முக பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை என்றும், அது அளிக்கப்பட்டால் அதை மீண்டும் உருவாக்குவது கடினமான காரியம் என்றும் அவர்கள் தமது அறிக்கையில் கூறியுள்ளனர்.
டெல்லியிலிருந்து BBC ஜெயக்குமார். இந்தியாவில் கலைஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், இப்பொழுது விஞ்ஞானிகள் என அறிவுஜீவிகள் பலரும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நிலவுவதாக கூறப்படும் சகிப்புத்தன்மையற்ற சூழலுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை தருவது மற்றும் தங்களுக்கு தரப்பட்ட விருதுகளை திரும்பித் தருவது போன்ற இந்த போக்குகள் மேலும் வலுப்படும், உத்வேகம் பெறும் என்று கருதுகிறீர்களா என இந்து நாளிதழின் குழுமத்தின் தலைவரும் பிரபல பத்திரிகையாளருமான என் ராம் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
ஆமா, கட்டாயமாக, அதாவது முதல்ல நயன்தாரா சைகள் ஆரம்பிச்சு விட்ட அந்த இயக்கம், ஒரு அந்த போக்கு இன்னைக்கு நல்ல வேகம் அடைந்து இருக்கிறது, நல்ல மொமெண்டம் அதுக்கு இருக்கு. அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டாலரன்ஸ், அட்மாஸ்பியர் ஆஃப் இன்டாலரன்ஸ், அதாவது ஹிந்துத்வா என்ற பெயர்ல போர்வையில அவங்க தீவிரவாத சில செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இப்ப இது மும்பையிலயும் பாக்குறீங்க, சிவசேனா வந்து என்ன பண்ணாங்கன்னு ஒரு புக் லான்ச்ல போய் சுதேந்திர குல்கர்னால இது இதை பெயிண்ட் அடிச்சு ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க. அதனால இது வெறும் ஸ்பொராடிக் இன்சூரன்ஸ் இல்லை. இந்த அரசாங்க இந்த BJP பதவியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கட்டமாக இருக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் செய்யறது இல்லை. மோடி எப்போவாது இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாலும் ரொம்ப டிலே ஆகுது, அண்ட் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை.
சரி,
குறிப்பாக சிவசேனா மேல பாத்தீங்கன்னா உடனே கேஸ் போட்டிருக்கிறோம். அவங்க செய்ததுக்கு அதெல்லாம் போட்டாங்கன்னா கூட உடஞ்சி விட்டுறாங்க. இல்ல. அதனால இவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்து இருக்காங்க இந்த அட்மாஸ்பியர்ல. அதனால இவங்க இந்த ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் சயின்ஸ் விஞ்ஞானிகள் அப்புறம் பிலிம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இயக்கத்துல ஈடுபட்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த எதிர்ப்புகள்
இன்னும் வளரும். இது வந்து இது ஒன்னும் ஜிவோன் டிசப்பியர், இது இன்னும் வளரப்போறது.
சரி, ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அந்த ஹிந்துத்துவ அமைப்புகளின் சார்பிலே இதற்கு இந்த விமர்சனங்களுக்கு பதில் விமர்சனம் என்பது, இந்த அறிவுஜீவிகள் எல்லாம் இடதுசாரிகள், இவர்கள் எல்லாம் காங்கிரசின் கைகூலிகள் என்று அந்த மாதிரியான பதில்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு எதிர்வினைகள் சரியானது என்று நினைக்கிறீர்களா?
இல்ல, கொச்சப்படுத்துறாங்க எல்லாரும் வந்து இடதுசாரிகளோ இதோ இல்ல. அதுல இடதுசாரிகளும் இருக்கலாம், இருக்காங்க. ஆனா இந்த சயின்டிஸ்ட் பாரகவா பாருங்க, அவர் என்ன கம்யூனிஸ்டா. அதனால இது நயன்தாரா சேகல், இவங்க ஒன்றும் காங்கிரஸுடைய ஸ்டூஜஸ் இல்லை, யாரும் இல்ல. காங்கிரஸையும் விமர்சனம் செய்தவங்க தான் இவங்க, பல பேர் இதுல இருக்கிறவங்க, ஆனந்த் பட்வர்தன் போன்றவர்கள் பிலிம் மேக்கர்ஸ். அதனால அது உண்மை இல்லை. இது அதாவது குறிப்பாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ரேபிட் ஆன்டி பிஜேபி எலிமெண்ட், பீகார் எலெக்ஷனுக்காக இது செய்யறாங்க சொல்லியிருக்காரு. இது யாரும் நம்பக்கூடிய ஒரு வாக்கு இல்லை, இது ஒரு அட்டாக் இல்லை. பிகாஸ் பீகார் எலெக்ஷனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பீகார் எலெக்ஷன் வேற மாதிரி எங்க போயிட்டு இருக்கு. இது ஆனா நேஷனல் மூட்ல இது ஒரு பிரிங் அபவுட் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். நீங்க சொல்ற மாதிரி இன்டெலக்சுவல் அறிவுஜீவிகள் வந்து இந்த இவ்வளோ இந்த லார்ஜ் நம்பர்ஸ்ல செய்யறாங்க. குறிப்பாக இந்த நீங்க விஞ்ஞானிகள் இப்போ இன்றைக்கு ஒரு நூத்து கணக்கில் சைன் பண்ணிருக்காங்க ஆன்லைன் பெட்டிஷன்.
கடைசியாக மிஸ்ராம், இந்த இந்த எதிர்ப்பு அறிவுஜீவிகளின் இந்த எதிர்ப்பால் இந்திய அரசின் போக்கு மாறிவிடும் என்று நம்புகிறீர்களா?
மாறாது, ஆனா ஒரு ப்ரெஷர் வரலாம் அது அது மேல. அது அதாவது ஒரு ஆக்ட்ங்கிற அதுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும், ஆனா மாறாது. ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜி இதுதான். அதாவது கேரளா பவன்ல என்ன இருக்குன்னு பாருங்க டெல்லியில. அதனால அது மாறாது, ஆனா இதை கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் பேச்சு இது சில கன்செஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இதனால ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படாது. இன்னும் இது வளரும் நினைக்கிறேன். இந்த இயக்கம் இயக்கம் வளரும். விஹெச்பி போன்றவர்கள், அதாவது கவர்மெண்ட் இஸ் காட் இன் அ கான்ட்ரடிக்ஷன். ஒரு அந்த ஒன் சைட் லா அண்ட் ஆர்டர் பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணோம், இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் கெட்ட பேர் வரக்கூடாது என்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அகேன்ஸ்ட் தட் இவங்களுடைய ஐடியாலஜியை இது பண்ணும்போது இந்த கான்ட்ரடிக்ஷன் கட்டாயமாக வரும், இன்னும் வளரும் என்று கூட நம்புகிறேன்.
இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராம். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. சீனா நீண்ட காலத்திற்கு பிறகு தனது ஒரு குழந்தை கொள்கையை மாற்றிக்கொண்டுள்ளது. இனி அங்கு தம்பதிகள் இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பிபிசியின் செய்திக்குறிப்பில் உள்ள கூடுதல் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
சீனா பல தசாப்தங்களாக அமலில் வைத்திருந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை என்ற கொள்கையை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டதாக ஷின்ஷுவா செய்தி நிறுவனம் கூறுகிறது. இனி எல்லா தம்பதியினரும் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையொன்றை மேற்கோள் காட்டி அரச செய்தி நிறுவனமான ஷின்ஷுவா கூறுகிறது. சீனாவில் குழந்தைப்பேறு விகிதத்தை குறைக்கவும் மக்கள் தொகை அதிகரிப்பு விகிதத்தை மந்தப்படுத்தவும் இந்த சர்ச்சைக்குரிய கொள்கை தேசிய அளவில் 1979 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் சீனாவின் முதியோர் பிரச்சினை பற்றிய கவலைகள் காரணமாக இந்த கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்ற அழுத்தங்கள் தோன்றின. இந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து சுமார் 40 கோடி பிறப்புகள் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இந்த கொள்கையை மீறி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொண்ட தம்பதியர் அபராதங்கள், வேலையிழப்பு, கட்டாய கரிச்சிதைவு போன்ற பல்வேறு தண்டனைகளுக்கு உள்ளானார்கள். இந்த கொள்கையின் விளைவாக அதிகரித்த சமூக செலவினம் மற்றும் வீழ்ச்சியடைந்த தொழிலாளர் எண்ணிக்கை போன்றவை குறித்து மக்கள் தொகையியலாளர்களும் சமூகவியலாளர்களும் கவலைகளை எழுப்பிய நிலையில் காலப்போக்கில் இந்த கொள்கை சில மாகாணங்களில் தளர்த்தப்பட்டது. தேசிய அளவில் விதிகளை 2 ஆண்டுகளுக்கு முன்பே கம்யூனிஸ்ட் கட்சி தளர்த்த தொடங்கிவிட்டது. ஒரு தம்பதியரில் குறைந்தது ஒருவர் மட்டும் அவரது குடும்பத்தில் ஒரே குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு 2வது குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். தலைப்புச் செய்திகளுக்கு செல்வதற்கு முன் நேயர்களின் நினைவிற்கு, தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் மங்கள இசையின் எதிர்காலம் குறித்து ஆராயும் பிபிசியின் தொடர் மறைந்து வரும் மங்கள இசையின் 7ஆம் பகுதி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாக உள்ளது என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஐரோப்பிய பாராளுமன்றத்தினால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் சஹாரோவ் மனித உரிமைகள் விருது இந்த முறை சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு வலைப்பு பதிவரான ராய்ஃப் பாடாவிற்கு
அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா இடையே வளத்திற்கான ஒரு புதிய ஒத்துழைப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரியுள்ளார். சிரியாவில் நடைபெற்று வரும் மோதல்களை தீர்க்க வியன்னாவில் ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் அதேவேளை சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கான தனது ஆதரவை அதிகரிக்கப் போவதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.
நேர்களே, நீங்கள் கடந்த ஒரு வார கால நமது நிகழ்ச்சியை நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் எங்களுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.